அதிகாரம் 23. உணவும் ஆரோக்கியமும். நம்முடைய சரீரங்கள் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவால் கட்டப்படுகிறது. சரீரத்தின் திசுக்கள் தொடர்ச்சியாக அழிந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு உறுப்பினுடைய ஒவ்வொரு அசைவும் கழிவை உண்டாக்குகிறது. இந்த கழிவு நாம் எடுத்துக்கொள்ளும் ஆகாரத்தினால் சரி செய்யப்படுகிறது. சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புக்கும் அதற்கான சத்து அவசியம். மூளைக்கு அதன் பங்கு கொடுக்கப்பட வேண்டும். எலும்புகளும் தசைகளும் நரம்புகளும் அவைகளுடைய பங்கை கோருகின்றன. உணவை இரத்தமாக மாற்றி சரீரத்தின் வெவ்வேறு பகுதிகளை கட்ட இந்த இரத்தத்தை உபயோகிக்கும் செயல்முறை அற்புதமானது. என்றபோதும் இந்த செயல்முறை ஒவ்வொரு நரம்பிற்கும் தசைக்கும் திசுவிற்கும் ஜீவனையும் பலத்தையும் கொடுத்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. உணவை தெரிந்தெடுத்தல். சரீரத்தை கட்டுவதற்கு தேவையான கூறுகளை சிறப்பாக கொடுக்கிற உணவுகள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதில் பசி பாதுகாப்பான வழிகாட்டி அல்ல. தவறான உணவு பழக்கங்களால் பசி நெறி தவறி இருக்கிறது. பல வேளைகளில் ஆரோக்கியத்தை கெடுத்து பலத்திற்கு பதிலாக பலவீனத்தை கொண்டு வருகிற உணவுகளையே அது கோருகிறது. சமுதாயத்தின் வழக்கங்களால் நாம் பாதுகாப்பாக நடத்தப்பட முடியாது. எங்கும் நிலவுகிற வியாதிக்கும் துன்பத்திற்கும் பெரும்பாலும் ஆகாரத்தை குறித்து பிரபலமான தவறுகளே காரணம். சிறப்பான உணவுகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு மனிதனுடைய ஆகாரத்தை குறித்த தேவனுடைய ஆதி திட்டத்தை நாம் படிக்க வேண்டும். மனிதனை உண்டாக்கி அவனுடைய தேவைகளை அறிந்திருந்த அவர் ஆதாமுக்கு அவனுடைய உணவை நியமித்தார். அவர், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. ஆதியாகமம் 1:29 என்றார். பாவத்தினுடைய சாபத்தின் கீழ் நிலத்தை உழுது தன்னுடைய ஜீவனத்தை சம்பாதிக்க ஏதேனை விட்டு வெளியே வந்தபோது வெளியின் பயிர் வகைகளையும் ஆதியாகமம் 3:18 புசிக்க மனிதனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. நம்முடைய சிருஷ்டிகரால் நமக்கு ஆகாரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவு தானியங்கள், பழங்கள், கொட்டைகள் மற்றும் காய்கறிகளை. இந்த உணவுகள் எளிமையாகவும் கூடுமான வரையிலும் இயற்கையாகவும் தயாரிக்கப்பட்டால் அதிக ஆரோக்கியமும் சத்தும் கொண்ட உணவுகளாயிருக்கும். அவைகள் எளிமையற்ற மற்றும் கிளர்ச்சியூற்றும் உணவுகள் தரக்கூடாத பலத்தையும் தாங்கும் ஆற்றலையும் அறிவையும் கொடுக்கின்றன. எனினும் சத்தான அனைத்து உணவுகளும் அனைத்து சூழ்நிலைகளிலும் நமது தேவைகளுக்கு ஒரே விதமாக பொருந்துவதில்லை. ஆகாரத்தை தேர்ந்தெடுப்பதில் கவனம் கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய உணவு பருவநிலைக்கும் நாம் வசிக்கிற தட்பவெட்பத்துக்கும் நாம் செய்கிற தொழிலிற்கும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். ஒரு பருவ காலத்திற்கோ அல்லது தட்ப வெட்பத்திற்கோ உபயோகிக்கப்படுகிற சில உணவுகள் மற்றதற்கு பொருந்தாது. எனவே வெவ்வேறு தொழிலில் இருக்கிற நபர்களுக்கு வெவ்வேறு உணவுகள் அதிக பொருத்தமாக இருக்கும். கடினமான சரீர உழைப்பில் ஈடுபடுகிறவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உணவுகள், உட்கார்ந்து வேலை செய்கிறவர்களுக்கோ அல்லது தீவிரமாக மனதை உபயோகிக்கிறவர்களுக்கோ பல வேளைகளில் பொருத்தமாக இல்லை. தேவன் ஆரோக்கிய உணவுகளை போதுமான வகைகளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். தனது தேவைக்கு மிக சிறப்பாக பொருந்துகிறதை அனுபவமும் நிதானமும் காண்பிப்பதற்கேற்ப ஒவ்வொரு நபரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை தாராளமாக அளிக்கிற பழங்களும் கொட்டைகளும் தானியங்களும் போதுமான அளவு இருக்கின்றன. அதிகரித்திருக்கிற போக்குவரத்து வசதிகளினால் எல்லா இடத்தின் விளைச்சல்களும் வருடம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் கிடைக்கின்றன. அதன் விளைவாக சில வருடங்களுக்கு முன் மிகவும் விலையுயர்ந்த ஆடம்பரம் என்று கருதப்பட்ட உணவுகள் அன்றாட உணவாக இன்று அனைவருக்கும் கிடைக்கிறது. விசேஷமாக காய வைத்து பதப்படுத்தப்படும் பழங்கள் இவ்விதம் கிடைக்கிறது. மாமிச உணவுகளின் இடத்தை எடுத்து கொள்ளும்படி கொட்டைகளும் கொட்டை சார்ந்த உணவுகளும் அதிகம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆரோக்கியமும் சத்துமான உணவை தயாரிக்க கொட்டைகளோடு தானியங்களையும் பழங்களையும் சில வேர்களையும் சேர்க்கலாம். எனினும் மிக அதிகமான கொட்டைகளை உபயோகிக்காதிருக்க கவனம் கொடுக்கப்பட வேண்டும். கொட்டை உணவுகளை உபயோகிப்பதன் தீய விளைவுகளை உணர்கிறவர்கள் இந்த எச்சரிப்பை கவனிப்பார்கள் எனில் சிரமத்திலிருந்து விடுபடுவார்கள். சில கொட்டைகள் மற்றவைகளைப் போல சத்தானவைகள் அல்ல என்பதும் கவனிக்கப்பட வேண்டும். வேர்க்கடலைக்கு பதிலாக வாதுமை கொட்டைகளை உபயோகிப்பது நல்லது. எனினும் வேர்க்கடலை தானியத்தோடு சேர்த்து அளவாக உபயோகிக்கப்படுமானால் ஊட்டமளிப்பதும் ஜீரணிக்கக்கூடியதுமாக இருக்கும். முறையாக தயாரிக்கப்படும் போது ஒலிவ பழங்கள் கொட்டைகளைப் போன்று வெண்ணெய் மற்றும் மாமிசத்தின் இடத்தை எடுத்துக்கொள்கிறது. ஒலிவ பழத்திலிருந்து கிடைக்கிற எண்ணெய் மிருகத்திலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் அல்லது கொழுப்பை விட மிகவும் அதிகமாக தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. அது மலமிளக்கியாக செயல்படுகிறது. நுரையீரல் காசநோய்க்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அது அழற்சி கொண்ட எரிச்சலான வயிற்றுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும். அதிகமாக தூண்டக்கூடிய கொழுப்பான உணவோடு பழகின நபர்கள் இயற்கைக்கு மாறான சுவையை பெற்றிருக்கிறார்கள். சாதாரண எளிய உணவை அவர்களால் உடனடியாக மகிழ்வோடு எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களுடைய சுவை இயற்கையானதாக மாறவும் வயிறு தவறாக நடத்தப்பட்டதின் பாதிப்பிலிருந்து விடுபடவும் சில காலமாகும். எனினும் சத்தான உணவை தொடர்ந்து உண்கிறவர்கள் சிறிது காலத்திற்கு பின் அதை சுவையானதாக காண்பார்கள். அதனுடைய நுண்மையும் சுவையுமான நறுமணம் பாராட்டப்பட்டு ஆரோக்கியமற்ற பதார்த்தங்களிலிருந்து கிடைக்கும் இன்பத்தை காட்டிலும் அதிக இன்பத்தோடு எடுத்துக்கொள்ளப்படும். வயிறும் ஆரோக்கியமான நிலையில் பலவீனப்படாது அல்லது அதிக வேலை பழு அடையாது அதனுடைய வேலையை உடனடியாக செய்யும். ஆரோக்கியத்தை பராமரிக்க போதுமான அளவு நல்ல சத்தான உணவு அவசியம். ஞானமாக திட்டமிடுவோமானால் ஆரோக்கியத்திற்கு உகந்தவைகளை ஏறக்குறைய ஒவ்வொரு நாட்டிலும் பெற முடியும். அரிசி, கோதுமை, சோளம், ஓட்ஸ் போன்றவற்றை கொண்டு செய்யப்படும் வெவ்வேறு உணவுகளும் மற்றும் பீன்ஸ், பட்டாணி, பயிறு வகைகளும் எங்கும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. இவைகள் அங்கங்கு விளைகிற அல்லது இறக்குமதி செய்யப்படுகிற பழங்களோடும் ஒவ்வொரு இடத்திலும் விளைகிற பலவிதமான காய்கறிகளோடும் கூட மாமிசமில்லாத சத்தான உணவை தெரிந்து கொள்ள வாய்ப்பை கொடுக்கின்றன. எங்கெல்லாம் பழங்கள் மிகுதியாக வளர்க்கப்பட முடியுமோ அங்கெல்லாம் அவைகளை டப்பாக்களில் அடைத்தோ அல்லது உலர்த்தியோ குளிர்காலத்துக்கு தாராளமாக ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். குறைவாக உபயோகப்படுத்தப்பட்டு உற்பத்தியும் நெகிழப்படுகிற சிறிய பழங்களான திராட்சை வத்தல், நெல்லிக்கனி, ஸ்ட்ராபெர்ரி, ரோஸ்பெர்ரி, பிளாக்பெர்ரி போன்ற பழங்கள் பல இடங்களில் பிரயோஜனமாக வளர்க்கப்படலாம். வீட்டு உபயோகத்திற்காக டப்பாக்களில் அடைக்கும் போது தகர டப்பாக்களுக்கு பதிலாக முடியும் போதெல்லாம் கண்ணாடி குப்பிகளை உபயோகிக்க வேண்டும். குப்பிகளில் அடைக்கும்படி எடுக்கப்படும் பழங்கள் நல்ல நிலையில் இருப்பது மிகவும் அவசியம். குறைவான சர்க்கரையை உபயோகியுங்கள். பாதுகாப்பாக இருக்கும் அளவு அவைகளை சமைத்தால் போதும். இவ்விதம் ஆயத்தமாக்கப்படுவது புதிய பழங்களுக்கு பதிலாக சிறப்பானதாக இருக்கும். உலர் பழங்களான திராட்சை, கொடிமுந்திரி, ஆப்பிள், பேரிக்காய் மற்றும் ஆப்ரிகாட் எல்லாம் நியாயமான விலையில் கிடைக்கும்போது இவைகளை வழக்கத்தை விட அதிகமாக பிரதான உணவாக உபயோகிப்பது எல்லாவித தொழில் செய்கிறவர்களுக்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சிறப்பாக கொடுக்கும் என்பது கண்டறியப்படும். உணவில் பல்வேறு வகைகளை ஒரே வேளையில் ஆகாரத்தில் சேர்த்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் இது அளவுக்கு அதிகம் உண்பதை ஊக்கப்படுத்தி அசீரணத்தையும் உண்டாக்கும். பழங்களையும் காய்கறிகளையும் ஒரே வேளையில் உண்பது நல்லதல்ல. சீரணம் வலுவாக இல்லாத போது இவை இரண்டையும் ஒன்றாக உபயோகிப்பது பல வேளைகளில் மனதின் வேளையில் சோர்வையும் பலவீனத்தையும் உண்டாக்குகிறது. பழங்களை ஒரு வேளையிலும் காய்கறிகளை மற்ற வேளையிலும் ஆகாரமாக எடுத்துக்கொள்வது மேன்மையானது. வெவ்வேறு விதமான உணவுகளை சாப்பிட வேண்டும். ஒரே விதமாக தயாரிக்கப்படும் அதே உணவுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் மேசையின் மேல் காணப்படக்கூடாது. உணவுகள் வேறுபடும் போது சுவையை அதிகம் ருசித்து உண்போம். சரீர அமைப்பும் மேன்மையாக போஷிக்கப்படும். ஆகார தயாரிப்பு. பசியை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் சாப்பிடுவது தவறு. ஆனாலும் உணவின் தரத்திலோ அல்லது அதை தயாரிக்கும் விதத்திலோ ஒரு அலட்சியத்தை காண்பிக்கக்கூடாது. மகிழ்வோடு உணவை எடுத்து கொள்ளாத போது சரீரம் நன்றாக போஷிக்கப்படாது. உணவு கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவோடும் திறமையோடும் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். ரொட்டி செய்வதில் மிக மெல்லியதாக அரைத்த மாவு சிறந்ததல்ல. அதன் உபயோகம் ஆரோக்கியமானதல்ல, சிக்கனமானதும் அல்ல. முழுமையான கோதுமையில் உண்டாக்கப்படும் ரொட்டியில் உள்ள சத்துக்கள் மெல்லிய மாவினால் உண்டாக்கப்படும் ரொட்டியில் இல்லை. மலச்சிக்கலுக்கும் மற்ற ஆரோக்கியமற்ற நிலைகளுக்கும் அதுவே பல வேளைகளில் காரணமாக இருக்கிறது. ரொட்டி தயாரிப்பதில் சோடாவை அல்லது சமையல் சோடாவை உபயோகிப்பது தீங்கு விளைவிப்பதும் அவசியமற்றதுமாக இருக்கிறது. சோடா வயிற்றில் அழற்சியை உண்டு பண்ணி பல வேளைகளில் சரீரம் முழுவதையும் விஷமாக்குகிறது. சோடா இல்லாத நல்ல ரொட்டியை தங்களால் செய்ய முடியாது என்று அநேக வீட்டு பெண்கள் நினைக்கின்றனர். ஆனால் இது ஒரு தவறு. இன்னும் மேன்மையான முறைகளை கற்றுக்கொள்ள முயற்சிப்பார்களெனில் அவர்களுடைய ரொட்டி உடலுக்கு உகந்ததாயிருந்து இயற்கையாக நாவுக்கினியதாகவும் இருக்கும். உப்பு வைக்கப்பட்டு அல்லது ஈஸ்ட் உபயோகிக்கப்பட்டு செய்யப்படும் ரொட்டியில் தண்ணீருக்கு பதிலாக பால் உபயோகிக்க கூடாது. பாலின் உபயோகம் கூடுதல் செலவாக இருந்து ரொட்டியை அதிக ஆரோக்கியமற்றதாக மாற்றுகிறது. தண்ணீரினால் செய்யப்படும் ரொட்டியைப் போல பால் ரொட்டிகள் அதன் இனிப்புத்தன்மையை அதிக நேரம் தக்க வைப்பதில்லை. வயிற்றில் அது மிக எளிதாக புளித்து போகிறது. ரொட்டி லேசானதும் இனிப்பானதுமாக இருக்க வேண்டும். குறைவான புளிப்புத்தன்மையை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரொட்டிகள் சிறியதாயிருந்து அதிலுள்ள ஈஸ்ட் கூடுமான வரை அழிக்கப்படும்படி முற்றிலும் சுடப்பட வேண்டும். சூடாகவும் புதிதாகவும் இருக்கும்போது உப்பு வைத்து செய்யப்படும் எந்த ரொட்டியுமே சீரணிப்பதற்கு கடினமானது. அது மேசையின் மேல் ஒருபோதும் காணப்படக்கூடாது. ஆனால் புளிப்பில்லாத ரொட்டிகளுக்கு இது சட்டமல்ல. புளிப்போ அல்லது ஈஸ்டோ உபயோகிக்காது நன்கு சூடாக்கப்பட்ட அடுப்புகளில் சுடப்படுகிற கோதுமை உணவு சத்தானதும் சுவையானதுமாய் இருக்கும். கூழுக்கோ அல்லது கஞ்சிக்கோ உபயோகப்படுத்தப்படும் தானியங்கள் சில மணி நேரங்கள் சமைக்கப்பட வேண்டும். மிருதுவாகவோ அல்லது நீர்ம நிலையிலோ இருக்கும் ஆகாரங்கள் காய்ந்த உணவுகளை விட குறைவான சத்து கொண்டவை. காய்ந்த உணவுகள் முழுமையாக மென்று சாப்பிடப்பட வேண்டும். இருமுறை சுடப்படுகிற ரொட்டி எளிமையாக சீரணமாகக்கூடியதும் அனைத்து உணவுகளிலும் மிகுந்த சுவையுள்ளதுமான ஒன்று. உப்பு வைக்கப்படும் சாதாரண ரொட்டிகள் சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டு சூடான அடுப்புகளில் அதன் ஈரத்தன்மை முழுவதுமாக மறையும் வரை காய வைக்கப்படட்டும். பின்னர் சற்று பொன்னிறமாகட்டும். இந்த ரொட்டி ஈரப்பதம் இல்லாத இடத்தில் சாதாரண ரொட்டியை விடவும் அதிக நாட்கள் வைக்கப்பட முடியும். உபயோகிப்பதற்கு முன் மீண்டும் சூடாக்கப்பட்டால் அது புது ரொட்டியைப் போலவே இருக்கும். உணவில் அதிக அளவிலான சர்க்கரை சாதாரணமாக உபயோகிக்கப்படுகிறது. கேக், இனிப்பு புட்டிங்ஸ், இனிய மாவு பண்டம், பாகு, சர்க்கரை சேர்த்து கெட்டியாக்கிய பழம், இவைகளெல்லாம் அசீரணத்துக்கு காரணங்களாக இருக்கின்றன. அதிலும் பாலும் முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து செய்யப்படும் தின்பண்டங்களும் புட்டிங்கும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. பாலையும் சர்க்கரையையும் சாதாரணமாக இணைத்து உபயோகிப்பது தவிர்க்கப்பட வேண்டும். பால் உபயோகப்படுத்தப்படுமானால் அதில் முழுமையாக கிருமி ஒழிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த எச்சரிக்கையோடு அதை உபயோகித்தால் வியாதிகளை பெறும் ஆபத்து கொஞ்சம் குறைந்திருக்கும். சமையலில் உபயோகிப்பதை விடவும் குளிர்ந்த ரொட்டியோடு எடுத்துக்கொள்ளப்படும் போது வெண்ணெய் குறைவான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனாலும் அதை முற்றிலுமாக அப்புறப்படுத்துவது நல்லது. பாலாடை கட்டி சீஸ் இன்னமும் ஆட்சேபனைக்குரிய ஒன்று. அது உணவாக எடுத்துக்கொள்ளப்பட முற்றிலும் தகுதியற்றது. குறைவான, சரியாக சமைக்கப்படாத உணவு இரத்தத்தை உற்பத்தி செய்கிற உறுப்புகளை பலவீனப்படுத்தி இரத்தத்தை கெடுக்கிறது. அது சரீர அமைப்பை குலைத்து எரிச்சலூட்டும் நரம்புகள் மற்றும் கெட்ட மனநிலையோடு வியாதியை கொண்டு வருகிறது. குறைவுள்ள சமையலுக்கு பலியானவர்கள் ஆயிரங்களாகவும் பதினாயிரங்களாகவும் இருக்கின்றனர். குறைவுள்ள சமையலினால் மரித்தான், தவறாக உபயோகப்பட்ட வயிற்றினால் மரித்தான் என்று அநேக கல்லறைகளின் மேல் எழுதப்படலாம். எவ்விதம் ஆரோக்கியமான உணவை ஆயத்தப்படுத்துவது என்று கற்றுக்கொள்ள வேண்டியது சமையல் செய்கிறவர்களின் புனிதமான கடமை. குறையுள்ள சமையலால் அநேக ஆத்துமாக்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. நல்ல ரொட்டியை செய்வதற்கு சிந்தையும் கவனமும் அவசியம். ஆனாலும் ஒரு நல்ல ரொட்டியில் அநேகர் நினைப்பதை காட்டிலும் அதிக மதம் இருக்கிறது. நன்கு சமைக்கிறவர்கள் உண்மையில் கொஞ்சம் பேரே இருக்கிறார்கள். சமைப்பதும் வீட்டின் மற்ற வேலைகளை செய்வதும் தாழ்வானது என்று இளம் பெண்கள் நினைக்கிறார்கள். இதனால் திருமணமாகி குடும்பங்களை கவனிக்க வேண்டிய அநேக பெண்கள் ஒரு மனைவியின் மேலும் தாயின் மேலும் விழுகிற கடமைகளை குறித்த குறைவான அறிவையே கொண்டிருக்கிறார்கள். சமைப்பது கீழ்த்தரமான அறிவியல் அல்ல. நடைமுறை வாழ்க்கையில் அது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. அனைத்து பெண்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அறிவியல் இது. ஏழை வகுப்பாருக்கு பயன்தரும் வகையில் அது கற்பிக்கப்பட வேண்டும். பசியை தூண்டக்கூடியதும் அதே சமயம் எளிய சத்தானதுமான உணவை உண்டாக்குவதற்கு திறமை அவசியம். எனினும் அவ்விதம் செய்ய முடியும். எளிமையா இருப்பதால் சுவையுள்ளதும் உடலுக்கு உகந்ததும் என்று காணப்படும்படி எளிய உணவுகளை எளிய முறையிலும் ஆரோக்கியமாகவும் எவ்விதம் சமைக்கலாம் என்பதை சமையற்காரர்கள் அறிந்திருக்க வேண்டும். குடும்பத்தின் தலைமையிலிருந்தும் ஆரோக்கியமான சமையல் கலையை புரிந்திராத ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய குடும்பத்தாரின் நலத்திற்கு மிகவும் அவசியமானதை கற்றுக்கொள்ள தீர்மானிக்க வேண்டும். அநேக இடங்களில் சுகாதாரமாக சமைக்க கற்பிக்கும் பள்ளிகள் இதை கற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கொடுக்கின்றன. அப்படிப்பட்ட வசதிகள் பெற்றிராத பெண் ஒரு நல்ல சமையற்காரரின் போதனையின் கீழ் தன்னை வைத்து சமையல் கலையில் தேரும் வரையிலும் முன்னேற்ற முயற்சிகளில் தீர்மானமாக தொடர வேண்டும். உண்பதில் முறையான ஒழுங்கை கையாளுவது மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு ஆகாரத்திற்கும் குறிப்பிட்ட நேரம் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் சரீரத்துக்கு தேவைப்படுகிறதை ஒவ்வொருவரும் உண்டு அடுத்த உணவு வரை வேறு எதையும் சாப்பிடக்கூடாது. தங்கள் இச்சையை எதிர்க்க போதுமான மனபலம் இல்லாததினால் முறையற்ற இடைவெளிகளிலும் ஆகாரங்களுக்கு இடையேயும் சரீரத்திற்கு உணவு தேவைப்படாத போதும் உண்கிற அநேகர் இருக்கிறார்கள். சிலர் பிரயாணம் பண்ணும்போது ஏதாகிலும் தின்பண்டம் தங்கள் எல்லைக்குள் இருக்குமானால் தொடர்ச்சியாக கொறிக்கிறார்கள். இது மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியது. பயணிக்கிறவர்கள் எளிமையும் சத்துமான உணவை முறையான சமயத்தில் சாப்பிட்டால் மிக அதிக களைப்பை உணர மாட்டார்கள். வியாதியினாலும் அதிகம் துன்பப்பட மாட்டார்கள். படுப்பதற்கு சற்று முன் சாப்பிடுவது மற்றொரு தீமையான பழக்கம். வழக்கமான சாப்பாடு எடுக்கப்பட்டிருக்கலாம், எனினும் ஒரு தளர்ச்சியின் உணர்வு இருப்பதனால் அதிக உணவு எடுக்கப்படுகிறது. திளைப்பதினால் இந்த தவறான பழக்கம் ஒரு குணமாக மாறி உணவில்லாது தூங்க முடியாது என்ற சிந்தையை பல வேளைகளில் உறுதியாக பதிக்கிறது. மிகவும் பிந்தின இரவு உணவை எடுப்பதன் விளைவாக தூங்கும் மணி நேரங்களில் சீரணம் தொடர்கிறது. வயிறு தொடர்ச்சியாக உழைப்பினும் அதன் வேலை சரியாக செய்யப்படுவதில்லை. தூக்கமும் இனிமையற்ற சொப்பனங்களினால் பல வேளைகளில் தொந்தரவு செய்யப்படுகிறது. அந்த நபர் புத்துணர்ச்சி இல்லாது காலை உணவிற்கான மிக குறைவான ஆசையுடனேயே எழும்புகிறார். நாம் இளைப்பாறும்படி படுக்கும்போது வயிறு அதன் அனைத்து வேலையையும் முடித்திருக்க வேண்டும். அதாவது சரீரத்தின் மற்ற உறுப்புகளைப் போலவே வயிறும் தன் ஓய்வை அனுபவிக்கும்படி அனைத்து வேலைகளையும் முடித்திருக்க வேண்டும். உட்கார்ந்து வேலை செய்யும் பழக்கமுடைய நபர்களுக்கு தாமதமான இரவு உணவு குறிப்பாக தீங்கு விளைவிக்கக்கூடியது. அவர்களுக்கு அவ்விதம் உண்டாகிற தொல்லை பல வேளைகளில் மரணத்தில் முடிகிற வியாதியின் துவக்கமாக இருக்கிறது. அநேக சம்பவங்களில் உணவின் மேலான விருப்பத்திற்கு நடத்தும் சோர்வுக்கு காரணம் சீரண உறுப்புகள் பகலில் மிக கடுமையாக வேலை செய்வதே. ஒருவேளை உணவை அனுப்பின பிறகு சீரண உறுப்புகளுக்கு ஓய்வு தேவை. குறைந்தது 5 அல்லது 6 மணி நேரங்கள் உணவுகளுக்கு நடுவே இருக்க வேண்டும். இந்த திட்டத்தை சோதித்து பார்க்கும் அநேக நபர்கள் 3 வேளை உணவை காட்டிலும் 1 நாளைக்கு 2 வேளை உணவு மேன்மையானது என்று காண்பார்கள். உண்பதில் தவறான நிலைமைகள். உணவு மிக சூடாகவோ அல்லது மிக குளிர்ந்ததாகவோ உண்ணப்படக்கூடாது. உணவு குளிர்ந்திருக்குமானால் சீரணத்தை துவங்கும் முன்பாக உணவை சூடுபடுத்துவதற்காக வயிற்றின் உந்து சக்தி உபயோகப்படுத்தப்படுகிறது. இதே காரணத்து நிமித்தம் குளிர்பானங்கள் ஆபத்தானதாக இருக்கின்றன. சூடான பானங்களை தாராளமாக எடுப்பதும் பலவீனப்படுத்தும். உணவோடு அதிகமான நீர் எடுத்து கொள்ளப்படும் போது உண்மையில் சீரணம் அதிகம் கடினமாகிறது. ஏனெனில் சீரணம் துவங்கும் முன்பாக அந்த நீர் உறிஞ்சப்பட வேண்டும். அதிக உப்பை சேர்க்காதீர்கள். ஊறுகாய்களையும் மசாலா சேர்த்த உணவுகளையும் தவிருங்கள். ஏராளமான பழங்களை உண்ணுங்கள். அப்போது உணவு வேளையில் உண்டாகிற தாகம் அதிக அளவில் மறைந்து போகும். உணவை மெதுவாக உண்ண வேண்டும். நன்கு மென்று சாப்பிட வேண்டும். வாயில் இருக்கிற எச்சில் உணவோடு முறையாக கலப்பதற்கும் சீரணத்திற்கான திரவங்கள் செயலுக்கு கொண்டு வரப்படுவதற்கும் இது அவசியம். முறையற்ற நேரத்தில் உண்பது மற்றொரு அபாயமான தீமை. உதாரணமாக, தீவிர உடற்பயிற்சிக்கு பின் ஒருவர் மிகவும் சோர்ந்து போயோ அல்லது உடல் சூடாகியோ இருக்கும்போது உண்ணக்கூடாது. சாப்பிட்ட உடனே நரம்பு சக்தியின் மேல் பலமான பாரம் வருகிறது. சாப்பிட்ட உடனேயோ அல்லது சாப்பிட்ட பின்போ மனமோ சரீரமோ தீவிரமாக செயல்பட்டால் சீரணம் தடைபடும். ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டோ அதிக எதிர்பார்ப்பிலும் அவசரத்திலும் இருக்கும்போதோ அமைதல் உண்டாகும் வரை அல்லது ஒரு விடுதலையை உணரும் வரை சாப்பிடாதிருப்பது நல்லது. வயிறு மூளையோடு மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டிருக்கிறது. வயிறு வியாதிப்படும்போது பலவீனமடைந்த சீரண அமைப்புக்கு உதவும்படியாக மூளையிலிருந்து நரம்பு சக்தி அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கோரிக்கைகள் அடிக்கடி நடக்குமானால் மூளையில் இரத்தம் அடைசல் அடைகிறது. மூளை தொடர்ச்சியாக வேலை செய்து அதே சமயம் உடற்பயிற்சியும் இல்லாதிருக்கும் போது சாதாரண உணவு கூட குறைவாகவே சாப்பிடப்பட வேண்டும். சாப்பிடும் நேரத்தில் கவலையான மற்றும் எதிர்பார்ப்பான சிந்தைகளை அப்புறப்படுத்துங்கள். அவசரப்படாதீர்கள். மெதுவாகவும் மகிழ்ச்சியோடும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவனுக்கு சொல்லும் நன்றியினால் இருதயம் நிரம்பினவர்களாகவும் சாப்பிடுங்கள். மாமிச உணவுகளையும் மற்ற பாதிப்பு ஏற்படுத்தும் பொருட்களையும் அப்புறப்படுத்தின அநேகர் தங்கள் உணவு எளிமையும் சத்தானதுமாய் இருப்பதினால் கட்டுப்பாடின்றி உண்ணலாம் என்று நினைத்து அதிகமாக சில வேளைகளில் போஜன பிரியராகும் வரை சாப்பிடுகிறார்கள். இது ஒரு தவறு. உணவின் தரம் மற்றும் அளவிற்கேற்ப சீரண உறுப்புகள் பாரமடையுமாகையால் உறுப்புகளுக்கு பாரம் கொடுக்காதபடி உண்ண வேண்டும். உணவுகள் மேசையின் மீது ஒவ்வொன்றாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று வழக்கம் சொல்லுகிறது. அடுத்து என்ன வருகிறது என்பதை அறியாது தனக்கு சிறப்பாக பொருந்தாத உணவை ஒருவர் போதுமான அளவு எடுக்கக்கூடும். கடைசி உணவு கொண்டு வரப்படும் போது அவர் பல வேளைகளில் தனது எல்லையை மீற துணிந்து எவ்விதத்திலும் தனக்கு நன்மை செய்யக்கூடாத இனிப்பை உண்ணும்படி சோதிக்கப்படுகிறார். சாப்பிடும்படி தயாரிக்கப்பட்ட அனைத்து உணவுகளும் துவக்கத்திலேயே மேசையின் மீது வைக்கப்படுமானால் சிறப்பான தெரிந்து கொள்ளுதலை செய்ய ஒருவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சில வேளைகளில் அதிகம் உண்பதன் விளைவு உடனடியாக தெரிகிறது. மற்ற சம்பவங்களில் வலி ஏற்படுவது கிடையாது. எனினும் சீரண உறுப்புகள் அவைகளின் உந்து சக்தியை இழக்க சரீர பலத்திற்கான அஸ்திபாரம் வலுவற்றதாகிறது. மிகையான உணவு சரீரத்தை பாரப்படுத்தி ஆரோக்கியமற்ற காய்ச்சலான நிலைகளை உண்டாக்குகிறது. அது அளவிற்கு அதிகமான இரத்தத்தை வயிற்றிற்கு அழைக்க கைகள் கால்கள் மற்றும் விரல்களை விரைவாக குளிரச் செய்கிறது. அது சீரண உறுப்பின் மேல் கனமான பாரத்தை வைக்கிறது. இந்த உறுப்புகள் தங்கள் வேலையை முடிக்கும் போது ஒருவித இழைப்பையோ அல்லது பலமின்மையையோ உணர்கின்றன. தொடர்ச்சியாக அதிகம் உண்கிற சிலர் இந்த இழைப்புணர்வை பசி என்று அழைக்கின்றனர். ஆனால் இது சீரண உறுப்புகள் அளவுக்கு மிஞ்சி உழைத்ததன் விளைவே. சில வேளைகளில் மன அல்லது சரீர முயற்சியில் மூளை முனைப்பற்று மழுங்கி போய் விடுகிறது. இயற்கை தேவையற்ற விதமாக தன் உந்து சக்தியை முழுவதுமாக உபயோகித்து முற்றிலும் சோர்வுற்றதாலேயே இத்தகைய இனிமையற்ற அறிகுறிகள் உணரப்படுகின்றன. எனக்கு ஓய்வு கொடு என்று வயிறு சொல்கிறது. ஆனால் அநேகரை பொறுத்தவரை இந்த சோர்வு இன்னும் அதிக உணவிற்கான கோரிக்கை என்று அர்த்தப்படுத்தப்படுகிறது. எனவே ஓய்விற்கு பதிலாக வயிற்றின் மேல் மற்றொரு பாரம் வைக்கப்படுகிறது. இதன் விளைவாக நல்ல வேலை செய்ய தகுதியாக இருக்க வேண்டிய சீரண உறுப்புகள் பல வேளைகளில் தொய்ந்து போகின்றன. ஓய்வு நாட்களில் மற்ற நாட்களில் ஏற்படுத்துவதை காட்டிலும் தாராளமான அல்லது அதிக விதங்களிலான உணவை உண்டாக்கக்கூடாது. இதற்கு பதிலாக உணவு அதிக எளிமையாக இருந்து ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக மனம் தெளிவாகவும் தீவிரமாகவும் இருக்கும்படி குறைவான உணவை சாப்பிடப்பட வேண்டும். வயிறு அடைபட்டிருந்தால் மூளை மந்தமாயிருக்கும். முறையற்ற உணவினால் மனம் குழப்பமடைந்திருப்பதினால் மிகவும் விலையேற பெற்ற வார்த்தைகள் கேட்கப்பட்டும் போற்றப்படாமல் போகலாம். ஓய்வு நாளில் அதிகமாக சாப்பிடுவதினால் அநேகர் அதன் பவித்திரமான சந்தர்ப்பங்களுடைய நன்மையை பெற தங்களை தகுதியற்றவர்கள் ஆக்குகிறார்கள். நினைப்பதை காட்டிலும் அதிகமாகவே தங்களை தகுதியற்றவர்கள் ஆக்குகிறார்கள். ஓய்வு நாளில் சமைப்பது தவிர்க்கப்பட வேண்டும். எனினும் அதற்காக குளிர்ந்த உணவை எடுத்துக்கொள்வது அவசியமல்ல. குளிர்காலங்களில் முந்தின நாள் ஆயத்தப்படுத்தப்பட்ட உணவு சூடாக்கப்பட வேண்டும். உணவு எவ்வளவு எளிமையாக இருப்பினும் சுவையானதும் கவர்ச்சியானதுமாய் இருக்கட்டும். விசேஷமாக குழந்தைகள் இருக்கும் இல்லங்களில் மற்ற நாட்களில் கிடைக்காத விருந்தாக கருதப்படும் உணவை ஓய்வு நாளுக்கு ஏற்பாடு செய்வது நல்லது. உணவில் தவறான பழக்கங்கள் திளைக்கப்படும் இடங்களில் சீர்திருத்தத்தில் எவ்வித தாமதமும் இருக்கக்கூடாது. வயிற்றை தவறாக உபயோகித்ததால் வயிற்றெரிச்சல் வரும்போது பாரப்படுத்துகிற ஒவ்வொன்றையும் அப்புறப்படுத்தி மீந்திருக்கிற உந்து சக்திகளை பராமரிப்பதற்கு கவனமான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். நீண்ட காலம் தவறாக உபயோகப்படுத்தப்பட்டதால் வயிறு ஒருபோதும் ஆரோக்கியத்தை முழுமையாக பெறக்கூடாது போகலாம். ஆனால் முறையான சாப்பாடு எடுத்துக்கொள்வது மேற்கொண்டு தளர்ச்சி ஏற்படாது பாதுகாக்கும். அநேகர் ஏறக்குறைய முழுமையாக மீண்டு வருவார்கள். ஒவ்வொரு நபருக்கும் ஏற்ற சட்டங்களை சொல்வது எளிதல்ல. ஆனாலும் உண்பதில் சரியான கொள்கைகளுக்கு கவனம் கொடுக்கும்போது மாபெரும் சீர்திருத்தங்கள் செய்யப்படலாம். சமைக்கிறவர்களும் பசியை சோதிக்கும்படியாக எப்போதும் தொடர்ந்து போராட வேண்டியதில்லை. உணவில் இச்சையடக்கத்தோடு இருப்பது மனம் மற்றும் சன்மார்க்க பலத்தை கொடுக்கும். கட்டுக்கடங்காத உணர்வுகளை கட்டுப்படுத்தவும் அது உதவுகிறது. மிதமிஞ்சி சாப்பிடுவது குறிப்பாக மந்தமான மனநிலை கொண்டவர்களுக்கு ஆபத்தானது. இவர்கள் குறைவான உணவு உண்டு அதிகமான உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உணவு மறுப்பில் சுய கட்டுப்பாட்டை செயல்படுத்தியிருந்தால் சாதித்திருக்க கூடியவைகளில் பாதியையாகிலும் செய்திராத மிகச்சிறந்த இயற்கை திறமைகளை கொண்டிருக்கிற ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். அநேக எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் இங்கே தவறுகின்றனர். மனதார உண்ட பிறகு உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்காது உட்கார்ந்து செய்யும் வேலைக்கும் படிப்பிற்கும் ஆராய்ச்சிக்கும் அல்லது எழுதுவதற்கும் தங்களை கொடுக்கிறார்கள். இதன் விளைவாக சிந்தனை மற்றும் வார்த்தைகளின் ஓட்டம் தடைபடுகிறது. இருதயத்தை தொட அவசியமான வேகத்தோடும் ஆழத்தோடும் அவர்களால் எழுதவோ பேசவோ முடிவதில்லை. அவர்களுடைய முயற்சிகள் வல்லமையற்றதும் பலனற்றதுமாயிருக்கிறது. முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவர்கள், எல்லாருக்கும் மேலாக ஆவிக்குரிய விருப்பங்களுக்கு பொறுப்பாயிருப்பவர்கள் கூரிய உணர்வும் தீவிரமான பகுத்தறிவும் கொண்டவர்களாயிருக்க வேண்டும். மற்றவர்களை விட அவர்கள் மிதமாக புசிக்க வேண்டும். அவர்களுடைய மேசைகளில் கொழுப்பான ஆடம்பரமான உணவுகள் இடம் பிடிக்கக்கூடாது. பொறுப்புகளில் இருக்கிற நபர்கள் மிக முக்கியமான விளைவுகளை உண்டாக்கும் தீர்மானங்களை ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் பல வேளைகளில் வேகமாக யோசிக்க வேண்டியதிருக்கிறது. கண்டிப்பான கட்டுப்பாட்டை பழக்கப்படுத்துகிறவர்களாலேயே அது வெற்றிகரமாக செய்யப்பட முடியும். சரீர மற்றும் மன வல்லமைகளை சரியான முறையில் நடத்தும் போது மனம் வலமடைகிறது. மிக அதிக சிரமம் இல்லாத போது ஒவ்வொரு நிர்பந்தத்திலும் புதிய வீரியம் வருகிறது. ஆனால் முக்கியமான திட்டங்களை கருத்தில் கொண்டு முக்கியமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியவர்களின் வேலை பல வேளைகளில் முறையற்ற உணவின் விளைவினால் தீமைக்கேதுவாக தாக்கப்படுகிறது. சீர்குலைந்த வயிறு சீர்குலைந்த ஐயமுற்ற மனநிலையை உண்டாக்குகிறது. பல வேளைகளில் அது எரிச்சலுக்கும் கடுமைக்கும் அநியாயத்திற்கும் காரணமாகிறது. உணவின் தவறான பழக்கங்களினால் விளைந்த மோசமான நிலைமைகளினால் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கக்கூடிய அநேக திட்டங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அநேக அநியாயமான அடக்குகிற கொடூரமான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. உட்கார்ந்து அல்லது மனதளவிலான வேலை செய்கிற அனைவருக்கும் இங்கு ஒரு பரிந்துரை இருக்கிறது. போதுமான மனதைரியமும் சுய கட்டுப்பாடும் கொண்டவர்கள் இதை முயற்சிக்கலாம். ஒவ்வொரு ஆகாரத்திலும் இரண்டு அல்லது மூன்று விதமான எளிய உணவுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பசியை திருப்திப்படுத்த தேவையானதற்கு மிஞ்சி சாப்பிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பான உடற்பயிற்சியை செய்து நன்மை அடைகிறார்களா இல்லையா என்று பாருங்கள். சுறுசுறுப்பான உடல் உழைப்பில் ஈடுபடும் பலமான மனிதர்கள் உடல் உழைப்பு இல்லாதவர்களைப் போன்று சாப்பிடும் உணவின் அளவிலும் தரத்திலும் கவனமாக இருக்க கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் இவர்களும் கூட புசிப்பதிலும் குடிப்பதிலும் சுய கட்டுப்பாட்டை பழகுவார்களானால் மேம்பட்ட ஆரோக்கியத்தை கொண்டிருக்கலாம். தங்கள் ஆகாரத்திற்கான குறிப்பான சட்டம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சிலர் விரும்புகிறார்கள். அவர்கள் அதிகம் உண்டு பின்னர் அதற்காக வருத்தப்பட்டு இவ்விதம் தாங்கள் என்ன உண்கிறோம் குடிக்கிறோம் என்பதை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது இவ்விதம் இருக்கக்கூடாது. ஒரு நபர் மற்றவருக்கான மிகச்சரியான கட்டளையை கொடுக்க முடியாது. ஒவ்வொருவரும் பொது அறிவையும் சுய கட்டுப்பாட்டையும் செயல்படுத்தி கொள்கையின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கின உடைமை. நாம் விரும்பின விதமாக அதை நடத்துவதற்கு நமக்கு சுதந்திரம் இல்லை. ஆரோக்கிய சட்டங்களை புரிந்து கொள்ளும் அனைவரும் தங்கள் சரீரங்களில் ஆண்டவர் நிறுவியிருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் தங்கள் கடமை பொறுப்பை உணர வேண்டும். ஆரோக்கிய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதென்பது தனி நபரின் கடமையாக கொண்டு வரப்பட வேண்டும். மீறப்படும் பிரமாணத்தின் விளைவுகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய பழக்கங்களையும் வழக்கங்களையும் குறித்து நாம் தனித்தனியாக தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே உலகத்தின் வழக்கம் என்ன என்பதல்ல, மாறாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்விடத்தை நான் தனிப்பட்ட விதத்தில் எவ்விதம் நடத்துகிறேன் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும். ஆமீன்.